டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக. தேவனின் வார்த்தைகளை கேட்க ஜபத்தோடு ஆயத்தப்படுவோம்.
இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 11:15-12 வரை சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 11:15-18 மொத்தமாக நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே முதல் குறிப்பாக கெம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று வாசித்தோம். இப்பொழுது உலகம் முழுவதும் சாத்தானின் ராஜ்யங்களாய் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டு அவரே அனைத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். 2 சங்கீதம் 2:3 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இதுவே உலகத்தின் நிலை என்பதை ஆதி சபை அறிந்து கொண்டது. ஏனென்றால் அவர்கள் துன்பப்படுத்தும் பொழுது 2 சங்கீதத்தை குறிப்பிடுகிறார்கள். இதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:23-26 வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, 2 சங்கீதம் 9 இவ்விதமாய் சொல்கிறது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 இந்த பகுதியிலே கூறப்பட்டிருப்பதற்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். கிளர்ச்சிகள் அனைத்தையும் அழித்து போடும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். 7வது காலம் படிப்படியாக நித்தியத்தை நோக்கி செல்கிறது. 3வதாக அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று வாசித்தோம். இந்த வெளிப்படுத்துதல் கிறிஸ்து பூமிக்கு வருவதை பரலோகத்திலுள்ள சபை கொண்டாடும்படி செய்கிறது. உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற நமது ஜபத்திற்கான பதிலாய் இது இருக்கிறது. 4வதாக ஜாதிகள் கோபித்தார்கள் என்று வாசித்தோம். இது கடைசி வரையிலும் மனிதர்கள் முரட்டாட்டமுடையவர்களாகவே இருப்பார்கள் என்பதை தெரிவிக்கிறது. இதுவரையிலும் மனிதனின் இருதயம் தேவனுக்கு உரோதமாகவே செயல்படுகிறது. நம்மில் காணப்படுகிற பழைய சுபாவம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. இந்த பழைய சுபாவத்தை நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி செய்ய முடியாது. இதையே பவுல் ரோமர் எழுதிய நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். ரோமர் 8:7 எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆம், மனுக்குலத்தால் இந்த பழைய சுபாவத்தை கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர முடியாது. 5வதாக தேவனுடைய கோபம் மூண்டபடியினால் ஜனங்கள் கோபித்தார்கள். தேவன் பாவத்திற்கான தண்டனையை கொடுக்காதபடியினால் மனிதன் தான் மென்மேலும் முன்னேறிக் கொண்டு செல்வதாக எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் உண்மையிலே அவன் கேடடைந்து கொண்டே செல்கிறான். அடுத்ததாக 6வதாக மரித்தோர் நியாய தீர்ப்படைவதற்கும் காலம் வந்தது என்று பார்த்தோம். இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இதை குறித்து விபரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 நாம் பார்க்கப் போகிறோம். 7வதாக தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்து சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் என்று வாசித்தோம். சபை ஏற்கனவே தேவனுடைய சமூகத்திற்கு சென்றுவிட்டது. விசுவாசிகள் அனைவரும் கிரீடம் சூட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டதை மூப்பர்களின் சிரசுகளின் மேல் வைக்கப்பட்ட கிரீடத்தின் மூலமாக அறிந்தோம். இங்கு முதலாம் உயிர்த்தெழுதலில், ஆனால் சற்று வேறுபட்ட வேளையில், பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் மகா உபத்திரவ காலத்தின் பரிசுத்தவான்களும் எடுத்துக் கொள்ளப்படுவதை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கின்ற வேளையில் அவர்கள் கௌரவிக்கப்படப் போகின்றார்கள். 8வதாக பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் என்று வாசிக்கிறோம். இது மனிதன் மற்றும் சாத்தான் ஆகிய இருவரையும் குறிக்கிறது. சாத்தானை போன்றே மனிதனும் பூமியை கெடுக்கிறவனாகவே இருக்கிறான். பேதுரு நம்மை சாத்தானை குறித்து இவ்விதமாய் எச்சரிக்கிறார். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அடுத்த வசனம் நித்தியத்தின் சந்தோஷ வாசலுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 11:19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின. நாம் திரும்பவுமாக சபையை காணும்போது அது புதிய எருசலேமிலே காணப்படும். ஆனால் அங்கு ஆலயம் காணப்படுவதில்லை என்பது திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. இங்கு பரலோகத்தில் ஒரு ஆலயம் காணப்படுகிறது. மோசே ஏற்படுத்திய ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் உள்ள ஆலயத்தின் மாதிரியாகவே ஏற்படுத்தப்பட்டது. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்பது தேவன் இப்பொழுது இஸ்ரவேலுடன் செயல்படுகிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. திறக்கப்பட்டது என்பது தேவனை நோக்கி செல்லும் வழியையும் அவரை தொழுது கொள்வதையும் தெரிவிக்கிறது. பூமியில் உள்ள ஆலயத்தை அளந்து பார்த்தல் மற்றும் பரலோகத்தில் உள்ள ஆலயம் திறக்கப்படுவது இஸ்ரவேல் தேசம் செயல்படுவதை தெரிவிக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:2 இதனை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது என்று வாசித்தோம். இது நாம் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்ற, உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிற தேவனுடன் செயல்படுகின்றோம் என்பதை தெரிவிக்கிறது. தேவன் தான் இஸ்ரவேலுடன் செய்த உடன்படிக்கையை காத்துக் கொள்வதுடன் இஸ்ரவேலோடு ஒரு புதிய உடன்படிக்கையையும் ஏற்படுத்தப் போகிறார். கற்பனைகள் கற்பலகைகளிலே எழுதப்படுவதற்கு பதிலாக அவர்களுடைய இருதயங்களிலே எழுதப்படும். இதைத்தான் எரேமியா 31:31-34 எபிரேயர் 8:8-13 நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டாயின என்று வாசித்தோம். இது வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு சொல்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் 12:12 கடந்து வருகிறோம். மகா உபத்திரவ காலத்தின் 7 பிரமுகரை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பின்பு இஸ்ரவேலுக்கும் சாத்தானுக்கும் இடையில் இடம்பெறும் போராட்டமே வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 கருத்தாயிருக்கிறது. மகா உபத்திரவ காலத்தில் 7வது காலம் ஊதப்படும்போது இந்த 7 பிரமுகர்களும் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். 7வது காலம் நம்மை மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாகவும் நித்தியத்தின் புதிய யுகத்திற்குள்ளாகவும் அழைத்து வந்தாலும் பல விளக்கங்கள் 12வது மறைக்கப்பட்டுவிட்டது. அவைகள் மகா உபத்திரவ காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்ற இந்த குறிப்பிடப்பட்டுள்ள 7 பிரமுகர்களின் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 7 கோபாக்கினையின் கலசங்கள் ஊற்றப்படுவதை பார்க்கிறோம். இறுதியாக வர்த்தகம் மற்றும் சமயம் சம்பந்தமான பாபிலோன் அழிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்தின் முக்கியத்துவமும் மேன்மையும் நமக்கு முன்பாக காண்பிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது பூமியில் உள்ள ஆலயம் அளக்கப்படுவதையும் பரலோகத்தின் ஆலயம் திறக்கப்படுவதையும் அறிவித்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது இறுதி வசனம் 12வது ஆரம்ப வசனமாக இருந்திருக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள 7 பேரும் இயற்கையானதும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் சரீர பிரகாரமானதும் ஆவிக்குரியதுமான தேச தலைவர்களை குறிப்பதாயிருக்கிறது. இவர்களை குறித்து கூறப்பட்டிருக்கின்ற அடையாளங்கள், அவர்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுதல் ஆகியவை வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள உதவும். இங்கே சொல்லப்படுகிற ஸ்திரீ இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் எஞ்சிய பகுதியின் புதிர் இந்த முதல் பிரமுகரை சுற்றியே காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள இந்த பெண் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனியங்கள் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:1-2 வசனங்கள். அண்டியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இந்த பெண் யார் என்பதே இங்கே முக்கியமான கேள்வியாயிருக்கிறது. சில சபையினர் இந்த பெண் கன்னி மரியாள் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் இந்த பெண்ணை எல்லா காலங்களிலும் காணப்பட்ட சபை என்று கூறுகிறார்கள். இன்று உலகத்திலே பல இயக்கங்களை ஆரம்பிக்கின்ற பெண்கள் தங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் குறிப்பிடுகிற பெண் என்று கூறிக்கொள்கிறார்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இந்த பெண்ணிற்கு அடையாளங்களாக கூறப்பட்டுள்ளது. இவைகள் இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பதாக யோசேப்பு கண்ட சொப்பனத்தைப் போல இருக்கிறது. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் என்று ஆதியாகமம் 37 அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கிறோம். யாக்கோபு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தன்னையும் ராகேலையும் யோசேப்பின் சகோதரரையும் குறிக்கிறது என்று கூறுகின்றான். அந்தபடியே அவர்கள் யோசேப்பை மண்டியிட்டு வணங்கினார்கள். ஆனால் அந்த சமயத்திலே ராகேல் மரித்து போனாள், அவள் உயிரோடு இல்லை. இந்த பெண் பூமியில் காணப்பட்டாலும் அவள் பரலோகத்தின் அடையாளமாய் இருக்கிறாள். அவள் உண்மையான பெண் அல்ல, அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறாள். அந்த பெண் இஸ்ரவேலை குறிப்பதாக இருக்கிறாள். குழந்தையாகிய கிறிஸ்துவை பிறப்பிக்க செய்தது இஸ்ரவேல் தேசமே. கிறிஸ்துமஸ் காலங்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை குறிப்பதற்காக ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆனால் உண்மையில் அது கிறிஸ்துவின் பிறப்பை மட்டும் குறிக்கின்ற வசனம் அல்ல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். இங்கு ஏசாயா இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பிடுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தாரிடம் இரட்சகரை குறித்து பேசாமல் ஒரு ராஜா, ஒரு ஆளுநர் மற்றும் அவர்களை ஆட்சி செய்ய வரப்போகின்ற ஒருவரை குறித்து பேசுகின்றார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்து பாலகனாக மனிதனாக பிறந்தார், ஆனால் நித்தியத்திலிருந்து குமாரனாக கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதாவது நாம் இப்பொழுது இரட்சகரை குறித்து பேசாமல் ராஜாவாக வரப்போகிறவரை குறித்து பார்க்கிறோம். இது வெளிப்படுத்தின விசேஷத்திலே இடம்பெறுவதையும் பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆம், கிறிஸ்து வரும் வரையிலேயும் எந்தவிதமான சமாதானமும் ஏற்படப்போவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதிகள் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்பொழுது கற்பகுதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப்போவதில்லை என்று 1 தெசலோனிக்கேயர் 5:3 வசனத்திலே வாசிக்கிறோம். மனிதன் சமாதானத்திற்காக தவறான இடத்திலிருந்து முயற்சிக்கிறான். ஏசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சமாதானத்தை ஏற்படுத்த முடியும். ஏசாயா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று இஸ்ரவேலிடம் பேசுகின்றார். இதனையே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே எடுத்து உபயோகிக்கின்றார். எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் இவ்விதமாய் கூறியிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இவ்விதமாக எழுதுகிறார், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமேன் என்று ரோமர் 9:4-5 வாசிக்கிறோம். பவுல் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். இஸ்ரவேலர்கள் யார் என்று கேட்கிற பவுல் கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே என்று கூறுகின்றார். கிணற்றண்டையிலே ஆண்டவராய் இயேசு யூதன் என்பதை கண்டுகொண்ட சமாரிய ஸ்திரீ, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மீகா 5:2-3 வசனங்களை பாருங்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார், ஆனால் நித்தியத்திலிருந்து தோன்றுவார். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே பிரசவ வேதனை அடைந்து என்பது இஸ்ரவேலை குறிப்பிடுகின்ற அடைமொழியாகும். பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது என்று ஏசாயா 66:7-8 வசனங்களிலே வாசிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்த பின்பு இஸ்ரவேல் மகா உபத்திரவத்தை கடந்து செல்லும். கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றாள் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. எனவே நாம் இந்த பெண்ணை இஸ்ரவேல் தேசம் என்று அடையாளம் கண்டுகொள்கிறோம். கன்னிமரியாள் உட்பட இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு பெண்ணும் இதற்கு பொருந்துவதில்லை. எல்லா காலங்களிலும் காணப்பட்ட சபையை குறிக்காமல் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இது மகா உபத்திரவ காலம் என்பதனால் சபை இதற்கு முன்னதாகவே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8.